ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதியின் விளக்க உரையுடன் கூடிய சிவ மகிம்னா ஸ்தோத்திரம். வழங்குபவர் ஸ்ரீ திரவிடாச்சாரியா ஸ்ரீ ராமகிருஷ்ண சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் சஹனாவவது சஹனோ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. த்ரயி, அந்த த்ரயிலேயே நின்று இருக்கோம். வேதாந்தத்தை முடிச்ச உடனே பிரம்மசூத்திரத்துடைய விசாரத்தை என்ன அப்படிங்கறத காமிச்ச உடனே அடுத்தது ஆரம்பிக்கிறார் தர்மசாஸ்திரம். ஏவம் தர்மசாஸ்திராணி மனு யாஜ்ஞவல்க்ய விஷ்ணு யம அங்கிர அங்கிர அங்கிரோ வசிஷ்ட தக்ஷ சம்வர்த்த சாதாதப பராசர கௌதம சங்க லிகித ஹாரி தாபஸ் ஹாரி தாபஹ இல்ல ஹாரி ஹாரித ஆபஸ்தம்ப உஷண வியாச காத்யாயன ப்ரஹஸ்பதி தேவாலன தேவல நாரத பைதி பைதினசி பிரவிருத்திபிஹி கிருத்தானி வர்ணாஶ்ரம தர்ம விசேஷாணாம் விபாகேன பிரதிபாதகானி. தர்மசாஸ்திரம் கூட இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிற தர்மசாஸ்திரத்தை. தர்மசாஸ்திரம் என்னது அப்படின்னா, தர்மத்தை போதிக்கிற சாஸ்திரத்துக்கு தர்மசாஸ்திரம்னு பேரு. தர்மத்தை போதிக்கிறதுனா எந்த தர்மத்தை போதிக்கிறது அப்படின்னா, கிரகஸ்த ஆசிரமத்துல, வானப்பிரஸ்த ஆசிரமத்துல, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல, இல்ல மத்த ஆசிரமத்துல, மற்ற வர்ணத்துல எந்தெந்த மாதிரியான கர்மத்தை செய்யணுமோ இந்த கர்மத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற கிரந்தம். அப்படி அங்க சாஸ்திரம் யார் அதுக்கு அதுக்கு பிரமாணம்னா, எல்லாத்துக்கும் தஸ்மா சாஸ்திரமேவ பிரமாணம்தே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பகவான் அங்க சாஸ்திரம்ங்கிற அர்த்தத்துல என்ன சார், சாஸ்னாத் சாஸ்திரம் அப்படிங்கிறாங்க. சாஸ்னாத் சாஸ்திரம், நம்மை விதிப்பதால், நம்மை நல்வழிப்படுத்துவதால், நம்ம நல்ல வழிக்கு கொண்டு போறது அப்படிங்கறதுனால சாஸ்திரம் அப்படிங்கிறாங்க. அப்படி நல்ல வழிக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது வேதம் தான் பிரமாணம். சாஸ்திரம் பிரமாணத்தே அப்படிங்கும் போது அங்க வேதம் தான் பிரமாணம் அப்படிங்கிறாரு. இங்க தர்மசாஸ்திரம் அப்படிங்கும்போது தர்ம வேதத்துல சொல்லிருக்கு, யாகாதிரேவ தர்ம அப்படின்னு பூர்வீமாச சூத்திரமும் பார்த்துட்டோம். யாகாதிரேவ தர்ம அப்படிங்கிற பிரகாரம் அதத்தான் சாஸ்திரம்னு சொல்லி சொல்லும் பொழுது, இங்க தர்மசாஸ்திரம் தனியா இதுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்மிருதி கிரந்தங்களை இங்க சொல்றாரு. ஸ்மிருதி கிரந்தங்களை தர்மசாஸ்திரம் அப்படிங்கிற சங்கட்டனம் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா வேதத்துல எத்தியபி சொல்லியிருந்தாலும் கூட, தர்மங்களானது சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, தர்மத்தை வழிவகுத்து இப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத செய்யறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா மகர்ஷிகள். அந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்தை பலதா எழுதியிருக்காங்க. மனு யாஜ்ஞவல்கர் விஷ்ணு யம அங்கிரச வசிஷ்ட தக்ஷ சம்பர்த்த சாதாதப பராசர அப்புறம் கௌதம சங்கலிக்கித ஹாரித ஆபஸ்தம்ப உஷனசு வியாச காத்தியான பிரஸ்பதி தேவல நாரத பைத்தியநசி அப்படின்னு 18 புராணம் மாதிரி 18 ஸ்மிருதியும் இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் எழுதியிருக்காங்க. அதுல அவங்க அவங்க ஹாரித்தம் அப்படிங்கிற ஹரித ஹரித கோத்திரம், ஹரித கோத்திரம்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த கோத்திரத்துக்காரங்களுக்கு அவங்களுடைய இதா இருக்கும். ஆபஸ்தம்பம் சூத்திரம் இருக்கு, ஆபஸ்தம்ப சூத்திரம், ஹரித சூத்திரம், இந்த மாதிரி கோத்திர சூத்திரங்கள் இருக்கு. அவங்க அவங்களுக்கு அந்தந்த சூத்திரத்துக்கு அந்தந்த கோத்திரக்காரங்க அவங்க அவங்க அதை எடுத்துக்கணும் பிரமாணமா. இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த சாஸ்திரமானது, ஏன்னா இத்தனை ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு, இதுல நான் எதை பிரமாணமா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்மிருதி கிரந்தங்கள்லயும் பொதுவான விஷயங்கள் சிலது இருக்கும். தர்மசாஸ்திரம் சொல்லி சொல்லும் பொழுது கிரகஸ்தாசிரமத்துல, பிரம்மச்சரிய ஆசிரமத்துல, வானப்பிரஸ்த ஆசிரமத்துல ஏற்கனவே சொல்லிட்டோம், சன்னியாசாசிரமத்துக்கு தனி தர்மம் இருக்கு. இப்படி இந்த தர்மசாஸ்திரத்தை கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயங்கள். இந்த பொதுவான விஷயங்கள் பொதுவா பலதுலயும் இருக்கும். சில விசேஷமான விஷயங்கள் தான் வந்து ஒரு ஒரு தர்மத்திலையும் விளக்கமா பார்க்கப்படுது. இப்ப இந்த பொதுவான விஷயத்திலையும் கூட எல்லாம் ஒரே மாதிரி சித்தாந்தம் உடையவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாம் வெவ்வேறு பட்டதா வேறு வேறு மாதிரியா சொல்லுவாங்க. இவர் ஒண்ணு சொல்லிருப்பாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லிருப்பாரு அப்படிங்கும் போது அங்க என்ன ஆறது, கான்ட்ரடிக்ஷன் வருது. அங்க இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் விரோதம் வருது. இந்த விரோதம் இருக்கும் பொழுது யாரை நாம ஏத்துக்கிறது அப்படிங்கற பிரச்சனை. ஏன்னா ஒருத்தரை ஏத்துட்டு இன்னொருத்தரை விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பியும் தோஷம். அந்த மகரிஷி பிரமாணம் இல்லாதவர் ஆயிடுறாரு. நீங்க எந்த மகரிஷியை விட்டீங்களோ அந்த மகரிஷி பிரமாணம் இல்லாதவர் ஆயிடுறாரு. ஆனா ரிஷிகள் அப்படி இல்லை, எல்லாரும் பிராமணிக்கர்கள். ஏன் ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு சொல்லி ஏத்துட்டு இருக்கோம். ஆப்த வாக்கியம் பிரமாணம், ஆப்த உச்சரித்தம் வாக்கியம் பிரமாணம்னு சொல்றது. ஆப்தர்னாரு யதார்த்த வக்தா, ரிஷிகள் யதார்த்த வக்தா. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, காரணம் இல்லாத கருணையுடையவர்கள். அவங்க எதிர்பார்த்துட்டு எதுவுமே இல்லாம அவங்க நமக்கு தர்மத்தை போதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாக்கியத்தை நம்ம ஏத்துக்கலன்னா தோஷம். அப்போ அதுக்கு வழிவகுத்து என்ன சொல்றது, உங்களுடைய பிரிவு எதுவோ உங்களுடைய சாக்கை எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அங்கேயே ஒரு ரூல் கொடுத்துடுறாங்க. எல்லா தர்மசாஸ்திரத்திலயும் பொதுவா அந்த ரூல் இருக்கு. அவங்களே உங்களுடைய பிரிவு என்ன, உங்களுடைய சூத்திரம் என்ன, உங்களுடைய கோத்திரம் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி நீ இங்க கடைபிடிங்க. ஒண்ணு சரி, இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கடைபிடிக்கிறதுக்கு நான் பண்றேன். தர்மம் அப்படிங்கிறது வந்து பயங்கர விசித்திரமான ஒரு விஷயம். தர்மம் அப்படிங்கிறதுக்கு விர்ச்சு அப்படின்னு ஒரு சாதாரணமான, புண்ணியம் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான அர்த்தம் நம்ம எடுத்துடலாம். ஆனா இங்கிலீஷ்ல பேசும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எடுக்க முடியாது. தர்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில அடங்குற வார்த்தை இல்லது. அதனாலதான் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் நீங்க இங்கிலீஷ்ல பண்ணவே முடியாது. புண்ணியத்துக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ண முடியுங்க, குட் டீட்ஸ், விருச்சு அப்படின்னு ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். ஆனா இதெல்லாமே வந்து புண்ணியத்தை, இதுவும் இதுக்கு மேலேயும் இருக்கிறது புண்ணியம். அதனால என்ன சொல்லுவான், புண்ணியம் இல்லாத வாஷ் அப்படிமா இங்கிலீஷ். அப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையில அடங்கக்கூடிய சப்தம் இல்ல தர்மம். அந்த தர்மத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. சரி, நான் என்னுடைய ஒரு சூத்திரமோ ஒரு கோத்திரமோ எடுத்துக்கிறேன், அந்த கோத்திரத்திலயோ அந்த சூத்திரத்திலயோ அந்த அவங்களுடைய சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ என்னுடைய பரம்பரை, இப்போ அந்த சூத்திரத்துக்காரங்க அந்த கோத்திரத்துக்காரங்க அப்படின்னு உலகம் இந்த பாரதம் மண்ணு ஃபுல்லா பரவி இருக்காங்க. இப்போ அதுலயும் ரெண்டு மூணு பேர் வகைப்பட்டதா இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வச்சுக்கோங்க, அங்கேயே கூட இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் நீங்க வந்து கும்பகோணம் பக்கம் போயிட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பண்ணணும், இதுதான் இந்த ஊர் முறை அப்படின்மா. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா இந்த ஊர் முறை இதுதான் அப்படின்மா. இப்போ முறை ஊருக்கு ஊர் மாறுது. இப்ப எதை நான் கடைபிடிக்கணும், தர்மசாஸ்திரத்துல ஸ்மிருதி கிரந்தத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கறதுனால அதை நான் இதுதான் கரெக்ட் அப்படின்னு கடைபிடிக்கணுமா, இல்ல இந்த ஊர் வழக்கம்னு சொல்றத கடைபிடிக்கணுமா அப்படின்னா, எப்படி ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, இந்த தர்மசாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது எல்லாமே பிரமாணமா இருந்தாலும் உன்னுடைய சூத்திர கோத்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அங்க ஒரு வழி கொடுக்கறது. அடுத்தது இந்த சூத்திரத்திலையும் கோத்திரத்திலையும் என்ன சொல்லியிருந்துக்கோ அது பிரமாணமா இருந்தாலும் உன்னுடைய குடும்ப வழக்கம், குல வழக்கம், உன்னுடைய ஊர் வழக்கம் எது இருக்கோ அதைத்தான் நீ பிரமாணமா எடுத்துக்கணும்ன்றது. இப்ப இந்த இதெல்லாம் வந்து விசாரம் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியறது அப்படின்னா, குடும்ப வழக்கம், குல வழக்கம்னு வழக்கத்தை நம்ம வச்சிருக்கோம். இப்போ நான் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிட்டேன்னா 10 தலைமுறைக்கு அப்புறம் குடும்ப வழக்கம் ஆயிடுறது அது. இந்த மாதிரி இடக்கு மடக்கா பேசினா தர்மம்ங்கிறத தீர்மானமே பண்ண முடியாது நம்ம. ஏன்னா தர்மம்ங்கிறத ருது வர்த்தனே தாத்து அப்படிங்கிறான். அப்போ வர்ண ஆசிரமம் அப்படிங்கறத வர்ணம், அந்த வர்ணத்துக்கு என்ன அர்த்தம் எடுக்கிறான் அப்படின்னா வரணம் பண்றது அப்படிங்கறதுல அர்த்தத்துல எடுக்கிறான். வரணம் செய்வதில் அப்படின்ட்டு, வரணம் செய்வதில்னா நான் ஏற்று எடுப்பதில் அப்படின்ட்டு. இப்போ ஏற்றி எடுப்பதில் அப்படின்னு அர்த்தம் எடுத்தானா, எந்த வர்ணத்துல இருக்கிறனோ பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர, மிளேச்ச, இந்த மாதிரி வர்ணங்கள் இருக்கு. 4 வர்ணத்தை வச்சுட்டு அடுத்தது மிளேச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறான். வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் மிளேச்சன் அப்படின்னு கொண்டு வந்துடுறான் பொதுவா. இப்போ இந்த 4 ஆசிரமம் இருக்கு. இந்த 4 ஆசிரமம் இந்த வர்ணம், வர்ணம் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்தை நாம எடுத்தோம் அப்படின்னா, வரணை தாத்துவ நம்ம எடுத்து நம்ம வரணம் பண்றது அப்படின்னா வரணம்னா ஏற்று எடுப்பது அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு சத்திரியத்துல இருக்கிறவன் அவன் பிராமணனா வரணம் பண்ணி அதுல ஏறிடலாம். வைசியனா இருக்கிறவன் சத்திரியனாவோ இல்ல பிராமணனாவோ வரணம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அர்த்தத்துல தான் ஆகும், வரணம் அப்படின்னு பண்றது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்தோம்னா. ஏன்னா இதுக்கு பிரமாணம் என்ன கொடுப்பான் அப்படின்னா, அவன் சொல்லுவான் விஷ்ணு ஸ்மிருதியில சொல்றது, மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, பிறக்கும் பொழுதே ஒருத்தன் பிராமணனா தான், ஜென்மனா ஜாயத்தே பிராமணோ அப்படிங்கிறான். விஷ்ணு ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறது என்னது அப்படின்னா, ஜென்மனா ஜாயத்தே சூத்ர அப்படிங்கிறான். சம்ஸ்காரா த்விஜ உச்சியதே அப்படிங்கிறதாங்க. சம்ஸ்காரத்தினால்தான் ஒருத்தன் த்விஜத்தன்மையை அடையறானே தவிர ஜென்மத்துல அடையறது இல்ல, பிறப்புல அடையறது இல்ல அப்படிங்கிறான். இப்போ இந்த வாக்கியத்தை பிரமாணம் வச்சுண்டு இவன் என்ன சொல்லுவான், வர்ணம் பண்றது அப்படிங்கறதுனால நான் இன்னொரு பிரிவை ஏத்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறான். அப்படி இல்ல, ஜென்மாத ஒருத்தன் பிறப்புல வந்து ஜாயத்தே சூத்ரஹ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட வர்ணாத் வர்ணம் பண்றது அப்படிங்கறதுனால, அதாவது சம்ஸ்காரம் பண்றது அப்படிங்கறதுனால ஒருத்தன் த்விஜன ஆறான்னா சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? சூத்ர குலத்தை பிறந்தவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய தகுதி சொல்லி இருக்கா? அப்படி இந்த மாதிரி வர்ணம் பண்றது இது வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வாக்கியத்தை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு பொதுவா விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு தப்பான அர்த்தம் தான் தோணும். ஹேத்துவாபாசம் அப்படி இல்ல, அவன் பிறப்புல வந்து எப்படி இருந்தாலும் சரி, அவன் எந்த குலத்துல பிறந்தானோ அதுக்கு ஏத்த மாதிரி சம்ஸ்காரம் தான் அவனுக்கு கொடுக்கப்படுறது. அவன் பிராமணனா இருந்தா அவனுக்கு த்விஜ சம்ஸ்காரம் பண்ணி அவன் பிராமணன் ஆக்குறாங்க. அவன் சத்திரியனா இருந்தா அவனுக்கு த்விஜ சம்ஸ்காரம் பண்ணி சத்திரியனா தான் ஆக்குறாங்க. அவனை பிராமணன் ஆக்குறது இல்ல, இல்ல வேற ஏதாவது ஆக்குறது இல்ல, இதுல கன்ஃபியூஷனே இல்ல அந்த காலத்துல. இப்போ என்ன ஆறுது, அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒன்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையோ இல்ல உயர்வு மனப்பான்மையோ, இதனால அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த வர்ணாசிரமம் அப்படிங்கிற நிலைப்பாடு எதுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொருத்தனுடைய பிசினஸ்ல தலையிடுறது இல்ல, அவங்க அவங்க அவங்களுடைய குல தர்மம் அப்படிங்கறதுல வழுக்கமா இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சு, இதுல லாபம் பார்க்கணும் இதுல நஷ்டம் பார்க்கணும், என்னுடைய குல தர்மத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு தர்மமா பார்த்தான். அத்த இன்னைக்கு அதுல தர்மம் தவறி போச்சு. அதனால என்ன, வியாபார நோக்கம் லாப நோக்கம் மாத்திரம்தான் இருக்கு. யார் எந்த தர்மத்தை பண்ணினாலும் அதுல வியாபார நோக்கம் தான் இருக்கு, லாப நோக்கம் தான் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான முறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ தர்மசாஸ்திரமானது இந்த மாதிரி இருந்தாலும் கூட அத இப்படி சுருக்கி விசாரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சொல்ல வர்றது நான், ஒரு ஒரு தர்மத்திலயும் அடுத்தடுத்த தர்மம் வந்து வெவ்வேறு மாதிரி மாறுறது. அந்த தர்மம் தர்ம நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தர்மம், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற தர்மம், நான் ருயாத் பொய் சொல்லாதே அப்படிங்கறது, சரி பொய் சொல்லக்கூடாது தர்மம், பொய் சொன்னா பாவம், ஓகே ரைட்டு. கல்யாணத்துக்கு 1000 பொய் சொல்லு அப்படிங்கிறது, இப்ப அது தர்மம் ஆயிடுத்து. இது தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஆபேட்சிக தர்மம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி நிலைக்கு ஏத்த மாதிரி தர்மம். ஏன்னா அந்த இடத்துல பொய் சொன்னாலும் பாவம் தான். அதே மாதிரி சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ப்ரூயாத் அப்பிரியம் சத்தியம் அப்படிங்களாம். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், சத்தியம் உண்மையை சொல்லு, பிரியம் நன்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல், நன்மையை சொல், உண்மைய சொல்றேன், நன்மை இல்லாத உண்மையை சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ரிஷி தவஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஒரு மான் ஓடி போறது, ஒரு வேடன் வந்து கேக்குறான், ஒரு மான் ஓடி போச்சு இந்த பக்கம் பாத்தீங்களா அப்படின்னா, ஓ ரைட் சைட்ல ஏதோ அந்த பக்கம் அந்த 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 செடி கொடிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தா என்னது, அந்த மான் கொலையாறதுக்கு காரணமா நீங்க அறிங்க பாவம். இப்போ மான் அப்படியா, மானா நான் பார்க்கலையே, பொய் இது, அந்த மான் தப்பிடுச்சு ஆனா பொய் சொன்னீங்க. இப்போ ரெண்டு பொய்யில எது கம்மியான பொய், எது கம்மியான பாவம் அப்படிங்கறத வச்சு தர்மம் மாறுறது. பொய் இங்க வந்து புண்ணியமாயிடுறது அப்படின்ற அர்த்தம் இல்ல, பொய் பாவம் தான், இருந்தாலும் அந்த பாவத்தை காட்டிலும் இந்த பாவம் வந்து கம்மியான பாவம், அதனால இது தர்மம் ஆயிடுறது. அதே நேரத்துல மானை பத்தி பேசாம வேற எதையாவது பத்தி பேசி அவனுக்கு உண்மை அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா முடிஞ்சு போச்சு, அந்த பாவமும் இல்லை. சோ ஒரு ஒரு நிலையிலையும் தர்மமானது மாறுறது. அதனால தர்ம சங்கடம் அப்படின்மா, தர்ம சங்கடம்ங்கிற வார்த்தைக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஒரு ஒரு நிலையிலையும் தர்மத்தை தீர்மானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கிளிஷ்டம். அப்படி அந்த தர்மத்தை பத்தி பலரும் பல ரிஷிகளும் எழுதியிருக்காங்க. பிரபிருதி கிருதானி வர்ண ஆசிரம தர்ம விசேஷானாம் விபாக என்ன பிரதிபாதிகாணி, இப்படி வர்ண ஆசிரம தர்மங்களை விசேஷமா ஒவ்வொரு வர்ணத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏவம் வியாசகிருதம் மகாபாரதம் வால்மீகி கிருதம் ராமாயணம் தர்மசாஸ்திர தர்மசாஸ்திரே அந்தர்பூதம் ஸ்பஷ்டம் இது இதிஹாசத்வேன பிரசித்தம். அப்படி வியாசர் எழுதின மகாபாரதம் வால்மீகி எழுதின ராமாயணமும் கூட தர்மசாஸ்திரத்துக்குள்ளதான் வர்றது. ஏன் தர்மசாஸ்திரத்துக்குள்ள வர்றது? வியாசர் எழுதிய மகாபாரதம், மகாபாரதம் பஞ்சமோ வேத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. பாரதோ பஞ்சமோ வேத, பாரதமானது பஞ்சம வேதமா, அஞ்சாவது வேதமா சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வியாச உச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் சொல்லியிருக்கு. வியாசர்னால எது தொட்டப்பட்டதோ அது மாதிரி வேற எதுவுமே யாருமே பண்ணல, முழுமையா எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. அப்படி இந்த மகாபாரதத்துல ஒவ்வொரு நிலையிலையும், வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையிலையும் ஒருத்தர் என்ன மாதிரியான விவகாரத்தை செய்யணுமோ அந்த மாதிரியான விவகாரம் முழுவதும் அங்க பார்க்கப்பட்டிருக்கு, காமிக்கப்பட்டிருக்கு. அதனால அதையும் தர்மசாஸ்திரத்துல கொண்டு வருவாங்க. அதான் சொல்லுவோம் என்சைக்ளோபீடியாது, சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனத்தத்துவத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முழுவதும் எல்லா வகையான மனோதத்துவமும் அதுல இருக்கு, தர்மமும் எல்லா வகையான தர்மமும் இருக்கு, அந்த மாதிரியான சாஸ்திரம். அதே மாதிரி ராமாயணம், ராமாயணத்தை எப்படி நீங்க வந்து தர்மசாஸ்திரம் கொண்டு வரலாம், ஏன்னா இதிஹாசம், இதிஹ ஆசம், இத வந்து முன்னாடி சொன்ன மாதிரி புராணங்கள்ல கொண்டு வரல, 15 புராணங்கள்ல கொண்டு வரல. ஏன் அப்படின்னா இதிஹாசம்னு சொல்லி சொல்றது, இதிஹாசம்னா என்ன, இதிகாச புராணங்கள்னு சொல்லிட்டு போயிடுவோம், ஆனா இதிகாசத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. இதிகாசம்னா என்ன, இதிஹ ஆசம், இப்படி இருந்தது, இதி இப்படி, இந்த மாதிரியாக ஆசம் முன்னாடி இருந்தது அப்படிங்கறதுக்கு இதிஹாசம் அப்படின்னு பேரு. அப்போ இந்த மாதிரியாக முன்னாடி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், அந்த பீரியடு, அந்த காலகட்டத்தை நமக்கு கதையா சொல்லியிருக்காங்க, ஹிஸ்டரின்னு சொல்றோம் நம்ம இன்னைக்கு, அதத்தான் இதிகாசம்னு சொல்லியிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அந்த காலகட்டத்துல அந்த நடந்த விஷயத்த அவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ ராமாயணம் எப்படி மகா விஷயம், அது தர்மசாஸ்திரத்துக்கு மகாபாரதத்தை கூட ஏத்துருவேன், ஆனா ராமாயணத்தை எப்படி தர்மசாஸ்திரம் ஏத்துக்கிறது அப்படின்னு விசாரம் பண்ணினா, ராமாயணத்துல யார் முக்கியம், ராமாயணத்துல முக்கியம் யார் அப்படின்னா, சுந்தரகாண்டத்துல முக்கியம் யாருன்னு பத்தி பேசும்போது, சுந்தரகாண்டத்துல ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது, சுந்தரத்துல சுந்தரே சுந்தரி சுந்தர சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரகாண்டத்துல சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் ஹனுமன், சுந்தரத்துல சுந்தரக ஹனுமன், சுந்தரனமான ஹனுமனா, சுந்தரி சீதா சுந்தரன் ஹனுமன். அது மாதிரி சுந்தரே சுந்தரம் லங்கா, சுந்தரத்துல சுந்தரமானது லங்கை, இலங்கை, சுந்தரே கிம்ன சுந்தரம் அப்படிமா, சுந்தரகாண்டத்துல இதுதான் சுந்தரம் இல்லை, இதுதான் அழகில்லை அப்படிமா, அழகாக சீதாவை வர்ணிச்சிருக்கு, அவரோட சோகம் கூட அழகாக வர்ணிச்சிருக்கு. அதே மாதிரி ஹனுமனுடைய லீலைகள் அங்க பயங்கரமா வர்ணிச்சிருக்கு, லங்கையோடைய அந்த அன்னைக்கு இருந்த நிலை அது, அது பயங்கரமா வர்ணிச்சிருக்கு, எல்லாமே அழகா இருக்கு. அந்த மாதிரி ராமாயணத்துல யாரு ஹீரோ அப்படின்னா ராமர், அவருக்கு என்ன சொல்லுவோம், மரியாதை புருஷோத்தமன் அப்படிங்கிறோம், புருஷ உத்தமன், புருஷன்ல அவனை அங்க ராமனை வந்து பகவானா அங்க காமிக்கல, ஒரு மனுஷனா, சாதாரணமான ஒரு மனுஷரூபமா அங்க காமிச்சிருக்கு. அந்த மனுஷனுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் உண்டாகுமோ, அந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி தாங்கி அவர் எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணினார் அப்படிங்கறதா அங்க மரியாதை புருஷோத்தமன் சொல்லி சொல்றது காரணம். அப்படி அவருடைய வாழ்க்கையே அதுல வந்து தர்மமாயிடுறது, ஒவ்வொரு நிலையிலையும் அவர் கடைபிடிக்கிறது, ஏன்னா வாலிய கொள்றாரு மரத்துக்கு பின்னாடி இருந்துட்டு, அது தர்மம், ஏன் தர்மம் அப்படிங்கறத அங்க விளக்குறாரு. அப்படி ஒரு ஒரு நிலையிலையும் அவர் செய்யற எடுக்கிற ஒரு ஒரு டிசிஷன்ஸும் அங்க தர்மம் ஆயிடுறது, நமக்கு போதிக்கப்படுற தர்மம் ஆயிடுறது, அதனால அதுவும் தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஆயிடுறது. சரி, அதையும் தர்மசாஸ்திரம் ஆக்கிட்டீங்கன்னா மத்ததையும் தர்மசாஸ்திரம் ஆக்கிடுங்க, சாங்கியம் யோகம் தனித்தனியா பிரிக்க வேண்டிய அவசியம் என்னத்துக்கு, சாங்கியத்தையும் தர்மம்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னா, சாங்கியாதீனாம் தர்மசாஸ்திர அந்தர்பாவே அபி இஹ சப்தேன இவ நிர்தேசாத் பிருதக் இவ சங்கத்தின் வாச்சியா, சாங்கியம் கூட தர்மசாஸ்திரமா இருந்தாலும் சாங்கியம் கூட தர்மசாஸ்திரத்துல நாம சேர்த்த முடியும், அப்படி இருந்தாலும் கூட தயி சாங்கியம் யோக அப்படின்னு தனியா சாங்கிய பதத்தை இங்க எடுத்திருக்கு ஸ்லோகத்துல, அதனால அதை தனியா விசாரம் பண்றோம், இங்க அதை சொல்லல. அத வேத சதுஷ்டயஸ்ய க்ரமேண சத்வார உபதேச உபவேதாக, அப்படி வேதம் நான்கு வேதம்னு சொல்லி சொன்னோம், அந்த நான்கு வேதத்துடைய மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம், 15 புராணங்கள் மாதிரி அதனுடைய 6 அங்கங்களுக்கு அப்புறம் இந்த வேதாந்த முதலிய இத்திஹாசம் புராணம் முதலிய வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அங்க சொல்றது என்ன அப்படின்னா, உபாங்கம்னு சொல்லி சொன்னோம், உபாங்கம் முடிஞ்சு போச்சு, உப வேதம்னு அடுத்தது சொல்றது, உபவேதம் என்னது அப்படின்னு கேட்டா 4 அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கணக்கு பண்ணது, 4 என்னது, ஆயுர்வேதம் தனுர்வேதம் முதலியதெல்லாம். இப்போ அதை பத்தி விசாரம் பண்றாரு, என்னது, யத வேத சதுஷ்டயஸ்ய க்ரமேண சத்வாரஹ சத்வாரஹ உபவேதாஹ, இந்த 4 வேதத்துக்கும் முறையா 4 உபவேதமானது இருக்கு. நாலு உபவேதம் என்னது அப்படின்னா, தத்ர ஆயுர்வேதஸ்ய அஷ்டௌ ஸ்தானானி பவந்தி. முதல்ல ஆயுர்வேதத்தை எடுக்கிறார். ஆயுர்வேதமானது எட்டு பிரகரணங்களா, அஷ்டௌ ஸ்தானானி அப்படின்னு சொல்லி எட்டு வகையாக, எட்டு பிரகரணங்களாக பிரிக்கப்பட்டதா இருக்கு. என்னது அது? சூத்திரம், ஷரீரம், ஐந்திரியம், சிகிச்சா, நிதானம், விமானம், கல்ப சித்தஸ்சேதி. சூத்திரம், ஷரீரம், ஐந்திரியம், சிகிச்சா, நிதானம், விமானம், கல்பக சித்திச்சேதி. இந்த எட்டு வகை இதுதான். சூத்திரம், ஷரீரம், ஐந்திரியம், சிகிச்சா, நிதானம், விமானம் சொல்லியிருக்கு. விமானம்ன்ற அர்த்தத்தை இங்க உடனே விமான சாஸ்திரம்ன்ற அர்த்தத்தை எடுத்துட்டு கூடாது. ஏன்னா விமான சாஸ்திரத்துல வந்து நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்க, அதனால்தான் ஆரியபட்டான பேர் வச்சோம், அது பேர் வச்சோம், இது வச்சோம் சொல்லியிருப்பாங்க. அந்த விமானத்தை பத்தி இங்க பேசல. இங்க வந்து மருந்துகளுடைய அந்த வியாதியை நீக்கத்துக்கான விசேஷமான மருந்துகளை பத்தி விசாரம் பண்றதுக்கு விமானம்னு பேரு சொல்றான். சூத்திரம், சூத்திரம்னு சொல்லி சொன்னா சூத்திர ரூபமான கிரந்தங்களுக்கு சூத்திரம் அப்படின்னு பேரு. அதே மாதிரி ஷரீரம், ஷரீரம் அப்படின்னு சொன்னா ஷரீரத்தினுடைய நிலைப்பாடு, வாத பித்த கபம் அப்படிங்கிற சரீரம் எப்படி எப்படி நிக்கிறது, ஷரீரம்னா என்ன, அதை பத்தி விசாரம். தாத்து, அஷ்ட தாத்து, ஷரீரம்னா என்னென்ன இருக்கு, அஷ்ட தாத்துனால நிர்மாணிக்கப்பட்டது, வாத பித்த கபத்தினால நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் விசாரம் பண்றது. அப்புறம் ஐந்திரியம், இந்திரியங்கள் விஷயமா, இந்திரியம்னா என்ன, அந்தந்த இந்திரியத்துக்கு என்ன மாதிரி விசேஷம், என்ன மாதிரியாக எதோட சம்பந்தப்பட்டது இந்திரியம். இஎன்டி அப்படிங்கிறான், இயர் நோஸ் த்ரோட் அப்படிங்கிறான். என் நோஸுக்கு மாத்திரம் பல்லுக்கு ஒரு டாக்டர் இருக்கும்போது காதுக்கு தனியா டாக்டர் இருக்கலாம், ஏன் வந்து இஎன்டி இயர் நோஸ் த்ரோட் ரெண்டு மூணுத்துக்குமே வந்து ஒரே டாக்டரா இருக்கான் அப்படின்னு கேட்டா, இந்த இயர் நோஸ் த்ரோட் இது மூணுமே ஒரு லிங்க் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா இன்னொன்னு தானாவே அதுல அந்த பிரச்சனையினால சம்பந்தப்பட்டதா ஆயிடுறது. அதனால இயர் நோஸ் த்ரோட் அப்படின்னு இந்த மூணுமே வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கறதுனால வச்சிருக்கான். அந்த மாதிரி இந்திரியங்கள் ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு, ஒரு ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்ப இந்திரியத்தை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுனாதான் வியாதின்னா சிகிச்சாக்கு காரணம் ஆதாரம் என்ன, முதல் நல்ல நல்ல உடம்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப ஒருத்தரை ட்ரீட் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கண் அவருக்கு சரியா, அவனுக்கு நான் கண் பார்வையை கொண்டு வரேன், என்ன திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, கண்ணு சரியில்லாம போயிடுச்சு, அந்த சரியில்லாத நிலையிலேருந்து நான் சரியான நிலைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா 6/6 கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என் கண்ணு முன்னாடி இருந்த நிலை, இந்த கண்ணு பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, வேற ஒரு பாயிண்ட்ல இருந்தது, 2.5 இருந்தது, அந்த 2.5 தான் நார்மல். அந்த லெவலுக்கு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்திரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இந்திரியம், அது ஐந்திரியம் அப்படிங்கறதுனால அது எடுத்துணும். அப்புறம் சிகிச்சை, அந்த சிகிச்சை எப்படி பண்றது, இந்த வியாதிக்கு இந்த மாதிரியான சிகிச்சை, அந்த சிகிச்சை எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி விசாரம் பண்றது. அப்புறம் நிதானம், நிதானம்னு சொல்லி சொன்னா இந்த வியாதின்னு சொல்லி சிகிச்சான்னு ஆரம்பிக்கிறீங்களே, இந்த வியாதிக்கு சிகிச்சை பண்றீங்களே, அந்த சிகிச்சைக்கு எந்த மாதிரியான காரணம், இந்த வியாதிக்கு என்ன மாதிரியான காரணம் அதை பத்தி விசாரம் பண்றது நிதானம். விமானம், ஏற்கனவே சொல்லிட்டேன், விசேஷமான மருந்துகளுடைய ஞானத்துக்கு பேர் விமானம். அதே மாதிரி கல்பக, கல்பக அப்படின்னு சொல்லி சொன்னா வேறு வேறு வகையான கல்பங்கள், முறைகள், அது மருந்தை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு பல வகையான முறை இருக்கு. சில மருந்தை வந்து பொதிச்சு வெறும் வறுத்து எடுத்து பண்ற கஷாயம் மாதிரி மருந்துகள் இருக்கு, அரைச்சு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரியான மருந்துகள் இருக்கு, அதே மாதிரி கொதிக்க வைக்க வேண்டியதான மருந்துகள் இருக்கு, குளிர்மைப்படுத்த வேண்டியதான மருந்துகள் இருக்கு, பூமிக்கு அடியில புதைக்க வேண்டியதான மருந்துகள் இருக்கு, ஃபர்மெண்ட் பண்ண வைக்க வேண்டியதான, புளிக்க வைக்க வேண்டியதான மருந்துகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மருந்தும் ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த மருந்துகளுடைய பல வகையான நிலைகளை, பல வகையான முறைகளை சொல்றது. அடுத்தது சித்தி, சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு கர்மத்திலையும் சித்தியை சுத்தி வச்சு காமிக்கிறது. இந்த மாதிரியான, ஏன்னா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க இலைய போட்டு இப்ப என்ன பண்ணிடுறாங்க, இப்ப இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்தை வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்திலயோ இல்ல சித்த சாஸ்திரத்திலயோ சித்த ஆகமத்திலயோ ஒருத்தர் மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்துடைய முழுமையான பலன் அது கொடுக்க மாட்டேங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சரீரத்தை பத்தி இந்த எட்டு வகையான நிலைகளை பத்தி அவங்களுக்கு தெரியுமான ஞானம் இல்லாததுதான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல என்ன சொல்லிட்டான், சூத்திரம் அப்படின்னு முதல்ல என்ன சொன்னாங்க, சரீரம், ஐந்திரியம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரீரத்தின் இந்திரியத்தையும் பத்தி ஞானமானது தெளிவா இருக்கணும். என்ன, ஒருத்தருடைய சரீரம் வாத பித்த கபம்ன்றது சொன்னோம், அதே மாதிரி எட்டு தாதுகள் கூடியதுன்னு சொல்லி சொன்னோம். இது மாத்திரம் இல்ல, சத்துவம் ரஜஸ் தமஸ், இதுதான் முக்கியம் அங்க. சத்துவமானதும் ரஜஸானதும் தமசானதுமான தவமயமானதான சரீரம் இருக்கு, மூணு வகையான சரீரம் இருக்கு. ரஜோமயமான இருக்கிற சரீரத்துக்கு சத்துவமயமானதாகவோ இல்ல தமோமயமானதாகவோ ஆன மருந்து கொடுக்க கூடாது. ராஜா இருக்காரு, ராஜாவுக்கு மருந்து கொடுக்கும் போது வியாதி ஒண்ணு, அதுக்கு மூணு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ராஜா இருக்காரு, ராஜாக்கு வந்து நாம என்ன பண்ணணும், சத்துவமான மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவர் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண மாட்டார், விட்டுட்டு சன்னியாசியா போயிடுவாரு. அதே மாதிரி சாதுக்கு ரஜோமயமானதோ இல்ல தமோமயமானதோ மருந்து கொடுக்க கூடாது. மருந்து வியாதி என்ன ஒண்ணுதான், மருந்து மூணு வகைப்பட்டு ஆயிடுறது அதே வியாதிக்கு, சத்துவமயமான மருந்து தமோமயமான. அப்போ அவங்களுடைய பிரகிருதி அனுசரிச்சு, அவங்களுடைய நிலையை அனுசரிச்சு, வாழ்க்கையில தராதரத்தை அனுசரிச்சு அதுக்கேத்த மாதிரியான மருந்து கொடுக்கணும் நம்ம, அப்பதான் அது பலன் கொடுக்கும். அப்படி அந்த மருந்தை கொடுக்கும் பொழுதும் கூட ஒரு செடியை எடுத்து ஒரு இலையை எடுத்து நம்ம அதுக்கு மருந்தா கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இலையை எப்ப எடுக்கணும், எந்த நட்சத்திரத்துல எடுக்கணும், எந்த மந்திரத்தை சொல்லி எடுக்கணும், இதற்கெல்லாம் விதி இருக்கு. அப்போ அந்த நட்சத்திரம், அந்த மந்திரம், அந்த திதி, இதெல்லாம் கணக்கு வச்சு அந்த மருந்தை எடுத்தோம்னா தான் அந்த மருந்துல வீரியம் இருக்கும். அப்படி பிரார்த்தனை பண்ணாம இன்னைக்கு என்ன, அந்த இலையா போய் பிடிங்கினு வா, முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு கணக்கும் இல்ல, போய் பிடிங்கிட்டு வந்துடுறது, முடிஞ்சு போச்சு. வேரோட பிடிங்கிட்டு வந்துடுறது, அது இன்னொரு பெரிய பாவம். வேரோட எந்த செடியும் பிடிங்கக்கூடாது, வேறு அவசியம்னு சொல்லி சொன்னா கூட எடுத்துட்டு திருப்பி அதை உயிர் காக்குற வரைக்கும் அதை நம்ம வந்து பாதுகாக்கணுமா. ஒரு செடியை அழிக்க கூடாது, ஒரு அது வந்து ஏன்னா அது ஜீவஸ்தானம், அது ஜீவன் இருக்கிற ஒரு விஷயம், அதனால அதை வந்து அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால ஏன்னா மருந்துக்கு பலன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் சித்தி அப்படிங்கறது எட்டாவது வகை. அப்படி பிரம்ம, பிரஜாபதி, அஸ்வி, தன்வந்திரி, இந்திர, பாரத்வாஜ, ஆத்ரேய, அக்னிவேஷ்ய ஆதி, அக்னிவேஷ்யாதிவிகி உபதிஷ்ட சரக்கேன சங்கிப்த. இப்படி இந்த மருந்த யார் யார் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்வின குமாரர்கள், பிரஜாபதி, அஸ்வி அப்படின்னு சொல்லி சொன்னா அஸ்வின குமாரர்கள். அப்படி பிரஜாபத்தினாலையும் அஸ்வின குமாரர்கள்னாலையும் தன்வந்திரினாலையும் இந்திரனாலையும் பாரத்வஜர்னாலையும் ஆத்ரேயர்னாலையும் அக்னிவேஷர் அப்படிங்கிற ரிஷி, இந்த மாதிரி ரிஷிகள்னால இது வந்து எழுதப்பட்டது, இந்த கிரந்தங்கள் சங்கிரகப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிரஜாபதி தான், பிரஜாபதி தான் எல்லா கிரியா சாஸ்திரத்திலையும் பார்க்கிறோம். பிரஜாபதி தான் வந்து சாங்கிய சாஸ்திரத்தையும் பார்த்தோம், பிரஜாபதி தான் மத்த சாஸ்திரத்தையும் பார்த்தோம், இதே மாதிரி இங்கேயும் பிரஜாபதி தான் முதல் குரு இந்த வேதத்துக்கு, ஆயுர்வேதத்துக்கு. அவருடைய சரக்க சம்ஹிதா, சரக்க சம்ஹிதா அப்படிமா, இந்த சரக்க சம்ஹிதா அப்படிங்கிறது என்னது, தனிப்பட்ட ஒரு கிரந்தம் இல்ல, இந்த பிரஜாபதியினால் எழுதப்பட்ட அந்த கிரந்தம், பிரஜாபதி முதலியவர்களால் எழுதப்பட்ட கிரந்தத்துல எது முக்கியமா இருக்கோ, மூலமா இருக்கோ, அதை சங்கிரகம் பண்ணி அவர் எழுதியிருக்கார், அதை வந்து சேர்த்து எழுதியிருக்கார். சம்மிக்கு கிரகணம் சங்கிரகம், இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். நன்றாக அழகாக முறையாக விஷயத்தை கிரகணம் பண்ணி எழுத்து எடுத்து செய்யறது, பல இடத்தையும் பல விஷயத்த பார்த்து அதுல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏத்தி எடுத்து செய்யறது. இது மாத்திரம் இல்ல, அஷ்டாங்க ஹிரதயம், பல கிரந்தங்கள் இருக்கு. சரக சம்ஹிதா மாத்திரம் இல்ல, அஷ்டாங்க ஹிரதயமும் இன்னொரு முக்கியமான மூல கிரந்தம் இந்த வைத்திய சாஸ்திரத்துக்கு. அப்படி அவர்னால எழுதப்பட்டது. இந்த சரக்கர் யார் அப்படிங்கிற விசாரம் வந்து நம்ம ஏற்கனவே பதஞ்சலி யோக சூத்திரத்தை பண்ணும்போது பார்த்தோம். சரக்கர் அப்படிங்கிறது ஒண்ணு பதஞ்சலியா இருக்கலாம், இல்ல சரக சம்ஹிதா மேல பதஞ்சலி பாஷ்யம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு ரெண்டு வகையான சித்தாந்தமும் இருக்கு. அதனால தத்ரேவ சுஷ்ருதேன பஞ்சஸ்தானாத்மகம் பிரஸ்தானாந்தரம் கிருதம் ஏவம் பாக்பட்டாதிபிஹி, பாக்பட்டாதிபிஹி பௌதா ஏ பௌதேதி ந சாஸ்திரபேதஹ. அப்படி இதே விஷயத்த இந்த ஆயுர்வேத சாஸ்திரத்திலேயே வந்து சுஷ்ருதர், சுஷ்ருதர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே முதல் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரி பண்ணவரே அவர் தான், சர்ஜரி பண்ணவரே அவர் தான், மூக்கு கட் பண்ணி மூக்க மாத்தி கொடுத்துருவாராம். பிளாஸ்டிக் சர்ஜரியா சொல்றாங்க, அதெல்லாம் சுஷ்ருத்தர் அழகா அஞ்சு அத்தியாயங்கள் கொண்டு அஞ்சு வகையாக விஷயங்களை விசாரம் பண்ணிருக்காரு. எந்தெந்த ஒரு ஒரு விஷயத்தை கட் பண்ணும் போது ஒரே கத்தி உபயோகம் பண்ண கூடாது, பல வகையான கத்திகளும் பல வகையான தைக்கிறதுக்கு ஊசிகளும் எந்த மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரியான மாற்று உருவு நம்ம கொடுக்கணும், மாற்று உருவு எந்த மாதிரி யாருக்குல இருந்து எடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விசாரம் பண்ணி அங்க வந்து சொல்லியிருக்கார் சுஷ்ருத்தர் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாக்பட்டர் அப்படிங்கிறவரும் இந்த மாதிரி சாஸ்திரத்தை செஞ்சிருக்காரு. இப்படி பாக்பட்டர், சுஷ்ருத்தர், அப்புறம் சரக்கர் இந்த மாதிரி பலரும் செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா, பலரும் செஞ்சிருக்கிறது ஒரு விஷயத்தை குறிச்சு. இவங்க விசாரம் பண்றது எல்லாமே என்னது, ஒரே விஷயம், வெவ்வேறு விஷயம் இல்ல. அதனால இதுல வந்து சாஸ்திர பேதத்தை நீங்க பார்க்க கூடாது, ஒரே சாஸ்திரம் தான். சாஸ்திர வேத அப்படின்னு சொல்லிட்டு அங்க புரிஞ்சுக்கணும். காமசாஸ்திரம் அப்படி ஆயுர்வேதாந்தர்கதம் ஏவ காமசூத்திரம் அப்படிங்கிறோம், வாத்ஸ்யாயனரோட காமசூத்திரம் அப்படிங்கிறோம். இந்த காமசூத்திரம் என்னது அப்படின்னு கேட்டா ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஒரு பாகம் தான் காமசூத்திரம். காமசூத்திரத்தை நீங்க தனியா கொண்டு போய் கந்தர்வ சாஸ்திரத்தை சேர்த்துன்ற வேண்டாம், ஆயுர்வேத சாஸ்திரத்துல. என்னைய ஆயுர்வேத சாஸ்திரம் காமசூத்திரம் எங்க வந்தது அப்படின்னு கேட்டா அது சொல்றாரு, சுஷ்ருதேன வாஜீகரணாக்கிய காமசாஸ்திர அபிதானாத். சுஷ்ருத்தர் தான் வாஜீகரணம் அப்படிங்கிற இந்த காமசாஸ்திரத்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்சிருக்காரு. எதுக்கு காமசாஸ்திரத்தை செய்யணும், ஆயுர்வேத சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்டதா எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டா வைராக்கியத்துக்காக. அது சொல்லியிருக்காரு என்னது, தத்ர வாத்ஸ்யாயன பஞ்சாத்தியாத்மகம் காமசாஸ்திரம் பிரணீத்தம். வாத்ஸ்யாயனர் என்ன பண்ணிருக்காரு, அஞ்சு அத்தியாயங்கள் கொண்டதான இந்த காமசாஸ்திரத்தை எழுதினாரு. அதுக்கு என்னத்துக்கு எதுக்கு எழுதினார் அப்படின்னா, தஸ்யச்ச விஷய வைராக்கியம் ஏவ பிரயோஜனம். சாஸ்திரம் காமசாஸ்திரம் எதுக்கு படிக்கிறான், இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தான் ஒருத்தன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளிநாட்டிலேருந்து அவர் வந்ததுக்கு திரும்பி போகும்போது புஸ்தகம் கொடுக்கணும், ஏதாவது இந்திய கலாச்சாரத்தை பத்தி சொல்லணும். என்ன கொடுப்பாங்க, கட்டுக்கட்டா அடிக்க வச்சிருக்கிற புஸ்தகம் எதுன்னா காமசூத்திரம் தான். அவங்களுக்கு இந்தியானா என்ன, காமசூத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த காமசூத்திரம் எதுக்கு அப்படின்னா, காமத்துக்காக அல்ல, காமம் நது காமாய, பின் எதுக்கு அப்படின்னா வைராகியாய அப்படிங்கிறார். முதல்ல சொல்லிடுறாரு காமத்தை வந்து இந்த காமத்து திருஷ்டியில முதல் சூத்திரத்திலே அவர் பண்ணிடுறாரு. அத அங்க பாஷ்யத்தை எழுதும் போது தெளிவா சொல்லிடுறாங்க, என்ன சொல்லிருக்கு, விஷய வைராக்கியம் ஏவ பிரயோஜனம். விஷயத்துல வைராக்கியத்தை அடையறதுக்கு தான் அந்த விசாரத்தை பண்ணிருக்கே தவிர காமத்துல ஈடுபடுத்துறதுக்கு இல்ல. எப்படியா காமத்துல, இப்பதான் போன தடவைதான் சொன்னோம் என்னது, ஒரு காமத்துல இதுல பேரு என்ன, பதஞ்சலி யோக சூத்திரம் தெளிவா சொல்றது, காமத்தை அழிக்கிறதுக்கு காமமானது காரணமா இருக்க முடியாது. எப்படி எரியற நெருப்புல நீங்க எரிபொருளை போட்டீங்கன்னா, பெட்ரோல ஊத்திங்கன்னா அழியாதது, இன்னும் அதிகமா வளருமே மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒரு இந்திரியத்துடைய குஷலத்தா அதிகமாயிடுமா. நீங்க எந்த இந்திரியத்தை வந்து எந்த காமத்துல பாட்டு கேட்கறது அப்படின்னா, பாட்டு இந்திரியத்தை கேட்கற காது, கண்ணு விஷயத்தை பாக்குறதா கண்ணு. இப்படி எந்த இந்திரியத்தை எந்த விஷயம் விஷயத்தின் பால் நீங்க ஈடுபடுத்துறீங்களோ அந்த விஷயத்துல அது குஷலத்தா, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடும் அது. அதனால அது அழிக்கிறதுக்கு இந்திரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்க வந்து இங்க வாத்ஸ்யாயனர் வைராக்கியத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க சொல்லிருக்கேன் என்னது, சாஸ்திர உத்தீபிதம் உத்தீபிதம் உத்தீபித்த மார்க்கேனாப்பி விஷயபோகே துக்க மாத்திர பரியவசானா. இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட எந்த சாஸ்திரத்துல எந்த மாதிரியான பிரகாசம் செய்யப்பட்டதோ இந்த மாதிரியான வழியில காமத்தை நாம அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுவும் கூட என்ன, துக்கம் தான், துக்கம் ஏவ சர்வம் விவேகின அப்படின்னு சொல்லியிருக்கு. யோக சாஸ்திரத்துல சொல்றது துக்கம் ஏவ சர்வம் விவேகின, விவேகி யோகினா அப்படின்னு அர்த்தம். யோகிகளுக்கு எல்லாமே துக்கம் அப்படிங்கிறது. ஏன், அக்ஷி பாத்திர கல்பவத்து யோகி அப்படிங்கிறது. யோகி எப்படிப்பட்டது, அக்ஷி பாத்திர கல்பவத்து, கண்ணுடைய பாப்பா மாதிரி. எப்படி கண் பாப்பால சிலந்தி வலை பட்டதுன்னா எரியும், சரீரத்துல வேறு எந்த பாகத்துல பட்டாலும் எரியாது, அது சுகமா இருக்கும். அந்த மாதிரி மத்தவங்களுக்கு சுகமா இருக்கிற விஷயம் கூட, சந்தோஷம்ங்கிற விஷயமும் கூட யோகிகளுக்கு எப்படி அந்த சந்தோஷம் அனுபவிக்கிற காலத்துல துக்கமா தான் இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட வழியில நம்ம காமத்தை அனுபவிச்சாலும் காமம் என்னது துக்கமா தான் தெரியும். சிகிச்சா சாஸ்திரஸ்ய ச ரோக தத் சாதன ரோக நிவிருத்தி தத் சாதன ஞானம் பிரயோஜனம். சிகிச்சா சாஸ்திரம் ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன, இப்படி நாலு வகையில செயல்படுறது. பதஞ்சலி அவருடைய சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது வியாசர்ஜி இந்த மாதிரி இந்த விஷயத்தை விசாரம் பண்றாரு. ஆயுர்வேத சாஸ்திரம் எப்படி நாலு பரியாவசான நாலு நிலையில இருக்கோ, அதே மாதிரி இந்த மோக்ஷ சாஸ்திரமும் கூட நாலு நிலையில இருக்கு. ஆயுர்வேத சாஸ்திரத்துடைய நாலு நிலை என்ன, ரோக வியாதி, அதே மாதிரி தத் சாதன அந்த வியாதிக்கு காரணம், அங்க ஹானம் ஹானம் ஹேயம் ஹேய ஹேயம் ஹானம் 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 ஹான ஹேத்துஹு ஹேயம் ஹேய உபாய அப்படின்னு சொல்லிட்டு நாலு நிலைய சொல்றாரு. சம்சாரம் சம்சார காரணம், நல்ல சரீரம் நல்ல நல்ல நிலை, அந்த மோட்சம் அந்த மோட்சத்துக்கு காரணம், இப்படி நாலு நிலை. அந்த மாதிரி ரோக தத் சாதன ரோக நிவர்த்தி தத் சாதன ஞானம் பிரயோஜனம். ரோகம் வியாதினா என்ன, ஆயுர்வேத சாஸ்திரத்தை விசாரம் என்னது வியாதினா என்ன அப்படிங்கிறது. வியாதி அப்படிங்கிற ஒரு வியாதியை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த வியாதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விசாரம். நான் அலோபத்தியை பத்தி பேசல, நான் ஆயுர்வேதத்தை பத்தி பேசுறேன். ஏன், நான் அலோபத்தியில வியாதிங்கிறதுக்கு ஒரு பேரை வச்சிருப்பான், அந்த வியாதிக்கு காரணமானது ஒண்ணுமே சொல்ல மாட்டான், ப்ரோக்னாசிஸ் எழுதுவான், அன்நோன் அப்படின்னு முடிச்சிருவான், முடிஞ்சு போச்சு. இந்த வியாதிக்கு என்ன காரணம் தெரியாது, இந்த வியாதிக்கு என்ன காரணம் தெரியாது. டயபெட்டிஸ் சொல்லும் போது டயபெட்டிஸ் மெலிண்டிஸ் இப்படி பொதுவான ஒரு டயபெட்டிஸ் சொல்றான், டயபெட்டிஸ் மெலிண்டிஸ் தான் பொதுவான டயபெட்டிஸ். டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ மூணு வகையான டைப் கொடுக்குறான். இதுலயே 50 வகையான பேதம் இருக்கு, 50 வகையான பேதம் இருக்கு. அப்படி 50 வகையான பேதத்தை அவன் பண்ணினாலும் கூட இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அன்னோன், 50 வகைக்கும் தெரியாது காரணம். இது ஒரு வியாதியை பத்தி நான் சொல்றேன், இந்த மாதிரி பல வியாதி இருக்கு. ஒரு வியாதிக்கும் காரணத்தை அவங்க விசாரம் பண்றது இல்ல, ஒரு ஒரு மருந்து கொடுத்து அடிச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க இல்ல, ரோகம் ஃபர்ஸ்ட் வியாதினா என்னன்னு வியாதிக்கு காரணத்தை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரோக நிவர்த்தி, அந்த வியாதியிலேருந்து நீங்கிறது என்ன, எப்படி நீங்கிறதுனா என்ன, நீ நார்மல் சிச்சுவேஷன் என்ன, அது அந்த நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த சதா சாதாரணமான நிலையை அடையறதுக்கு என்ன வழி அது. அப்படி இந்த நாளுக்கு விசாரம் பண்றது சாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம் சிகிச்சா சாஸ்திரம்னு சொல்றது. ஏவம் தனுர்வேத, இந்த மாதிரி இப்போ ஆயுர்வேத சாஸ்திரத்தை பண்ணிட்டோம், ஆயுர்வேதம் முடிஞ்ச உடனே தனுர்வேதம் ஆரம்பிக்கிறது. ஏவம் தனுர்வேத பாதசிஷ்டாத்மகோ விஸ்வ விஸ்வாமித்ர பிரணீத, அப்படி நாலு வாதங்கள் கூடியதான தனுர்வேதத்தை விஸ்வாமித்ரர் மகர்ஷி எழுதினார். விஸ்வாமித்ரர் இந்த சாஸ்திரக்கு பிரணீதா. சரி, பிரதமோ இதுல என்னென்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு. பிரதமோ முதல் பாதத்துல என்ன சொல்லிருக்கு, தீக்ஷா பாத, தீக்ஷா பாதம் முதல் பாதம், தித்திய சங்கிரக பாத, திருத்திய சித்தி பாத, சதுர்த்த பிரயோக பாத. தீக்ஷா பாதம், சங்கிரக பாதம், சித்தி பாதம், பிரயோக பாதம் அப்படின்னு நாலு பாதங்கள் இங்க சொல்லியிருக்கு. தீக்ஷா பாதம் சங்கிரக பாதம்னா என்ன விசாரம் பண்ணுவோங்க அப்படின்னு கேட்டா, தத்ர பிரதமபாதே தனுர்லக்ஷணம் அதிகாரி நிரூபணம் ஜக்ருதம். தனுர் தனுனா என்ன, தனுர்லக்ஷணம்னா தனுனா என்ன, வில்லுனா என்ன, அம்புனா என்ன, இந்த அம்பியும் வில்லியும் பிடிக்கிறதுக்கான அதிகாரி யாரு, இந்த அம்பியும் வில்லியும் பிடிக்கிறதுக்கான அதிகாரி யாரு, எல்லாருமே இதுக்கு அதிகாரி இல்ல. இங்க தண்டு எடுத்தவெல்லாம் எல்லா தலைவன் ஆயிடுறான் அப்படி இல்ல, இந்த அம்பை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னா இவனுக்கு தான் தகுதி இருக்குன்னு அதிகாரி தீர்மானம் பண்றது, இவன் தான் நல்ல வில்வா வில்லாலேயே ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான லட்சணம் இருக்கு. அதையெல்லாம் இங்க தீர்மானம் பண்ணிடுறது ஃபர்ஸ்ட் பாதத்துல. ரெண்டாவது பாதத்துல தத்ர தனுஷ் சப்த வாச்சே தனுஷ் சப்தாபே ரூடோபி சதுர்வித ஆயுத வாச்சி வர்த்ததே. தனுர்வேதம் 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 அப்படின்னு சொல்லி சொன்னா, தனுர்வேதம்னா என்ன, தனு அப்படின்னு சொல்லி சொன்னா அம்புன்னு சொல்லிட்டோம், வில்லு தனுர்னா வில்லு, வில் அம்புக்கு தான் தனுர் வேதத்துல முக்கியமான பிரதானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் கூட, தனுங்கிறது வெறும் அம்பு மாத்திரம் இல்ல, வில்லு மாத்திரம் இல்ல, வேற என்ன அப்படின்னு கேட்டா வில்லு அம்பு இதை தவிர மத்த எல்லா வகையான கதா ஆயுதமும் அதுல வந்துடுறது, சக்கர ஆயுதம் அதுல வந்துடுறது, உங்களுக்கு கத்தி அதுல வந்துடுறது, வால் பயிற்சி கத்தி, அதே மாதிரி குட்டி சின்ன கத்தி எல்லாமே அதுல வந்துடுறது. பொதுவான பேரு தனுர்வேதம், ஆயுத சாஸ்திரம் தான் தனுர்வேதம் அப்படிங்கிறது, சஸ்திர வித்யா தனுர்வேதம். சஸ்திர வித்யாவா அஸ்திர வித்யாவான்னு தெரியாது, ஏன்னா சஸ்திரம் அஸ்திரம்னு சொல்லும் போது அது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம் வந்துடுறது, அதையும் பார்ப்போம். அப்படி தச்ச சதுர்விதம், அது நாலு வகை நாலு வகைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நாலு வகை என்னது அப்படின்னு கேட்டா, சதுர்விதம் முக்தம் அமுக்தம் முக்தாமுக்தம் யந்திரமுக்தம் ச. நாலு வகை, முக்தம் அப்படிங்கிற முதல் வகை, அமுக்தம் ரெண்டாவது வகை, முக்தா முக்தம் மூணாவது வகை, யந்திர முக்தம் அப்படிங்கிறது நாலாவது வகை. முக்தம்னு சொல்லி சொல்லும் போது முக்தம்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, கையிலிருந்து விட்டு போற ஆயுதங்கள் முக்தம். ரெண்டாவது ஆகி அமுக்தம்ங்கிறது கையிலிருந்து விடுபடாத ஆயுதங்கள், உங்க கையில பிடிச்சிட்டே இருக்கிற ஆயுதங்கள். முக்தா முக்தம்ங்கிறது நீங்க விட்டுட்டும் சண்டை போடலாம், இல்ல கையில வச்சுட்டேவும் சண்டை போடலாம், குட்டி கத்தி மாதிரி எல்லாம். நாலாவது வகை என்னது, யந்திர முக்தம். யந்திரத்தினால உங்க கையினால நீங்க தூக்கி போடுறதுனால, யந்திரத்தை வச்சு, யந்திரத்தை வச்சுன்னு சொல்லி சொன்னா கன்னு மாதிரி இல்ல, இங்க அம்பும் வில்லம்பும் யந்திரத்துல வந்துடுறதுதான். அந்த மாதிரி அம்புங்க வில்லுங்கிற யந்திரம் மூலியமாக பிரயோகம் பண்ணக்கூடியது நாலாவது வகை. அப்படி இந்த நாலு வகை சத்ர முக்தம், அத சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அதை தெளிவா அதிகம் பண்ணிடுற. முக்தம் சக்ராதி, முக்தம் என்னது இங்கிருந்து வெளியில போறது, சக்கரம் முதலியதெல்லாம் முக்த வகையில சேர்றது. அமுக்தம் கடுகாதி, அமுக்தம் கையிலிருந்து விட்டு போகாது, கத்தி வால், அந்த வால் பயிற்சி, வால் சண்டை கையிலிருந்து, கதை கையிலிருந்து விட்டு போகாது, இதெல்லாம் வந்து அமுக்தம். முக்தா முக்தம் முக்தா முக்தம் விடுபடலாம், விடுபடாம இருக்கலாம், குட்டி கத்தி அதை பிடிச்சு தூக்கி எறியலாம் கொள்றதுக்கு, இல்ல கையில வச்சுட்டு அதையும் வச்சு சண்டை போடலாம். அந்த மாதிரியான அவாந்திர பேதங்கள் உள்ள சின்ன சின்ன கத்தியில வேறு பல வேறு வகையில இருக்கு, அந்த மாதிரியானது. யந்திர முக்தம் ஷராதி, யந்திர முக்தம்னு சொல்லி சொன்னா மிஷின் மூலியமாக பிரயோகம் பண்ணப்படுறது. வில்லு இன்னைக்கு இன்னைக்கு நிலையில எடுத்தோம்னா கன்னு எல்லாமே. ஏன்னா அதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப யந்திர முக்தம் பண்ணும்போது அதுல என்ன இருக்கு, யந்திரத்துல வைக்கிறீங்க அந்த அம்புல, அம்ப வந்து வில்லுல பூட்டுறீங்க, நானும் இழுக்கிறீங்க, விடுறீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இல்ல. மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கணிதம். என்ன இந்த ப்ரொஜெக்டைலானது, இந்த இங்கேருந்து நான் ஒருத்தனா எய்ம் பண்ணி அடிக்கணும், அவனோட ஹிருதயத்தை எய்ம் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி சொன்னா, இங்கே நாங்க போடும்போது காத்தோட விசை எந்த பக்கம் இருக்கு, காத்து எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே நாங்க போகும்போது தொய்வு இருக்கும், அந்த அம்பு போகும்போது கீழ அப்படியே கொஞ்சமா அந்த காத்து அந்த மத்த காரணத்தினால என்னாகும், தொஞ்சு போகும் கீழே. இந்த மாதிரியாலாம் கணக்கு பண்ணி, இந்த ப்ரொஜெக்டைல கணக்கு பண்ணி அவன் அடிக்கணும். அதனால ஒருத்தனுக்கு ஹிருதயத்தை பார்த்து அடிக்கணும்னு சொல்லி சொன்னா, சினிமால காமிக்கிறவன் நேரம் ஹிருதயத்தை தான் பாக்கணுங்கிறது இல்ல, மேல வானத்தை பார்த்து அடிக்கலாம். நீங்க இங்கேருந்து மேல போற மாதிரி போயிட்டு கீழே வந்து அவன் அடிக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் விசாரத்தையும் அங்க சொல்லி கொடுக்கறது. அதனாலதான் யந்திர முக்தத்துக்கு அவரு தனி விசேஷம். தத்ர முக்தம் அஸ்திரமித்தி உச்சதே, அமுக்தம் சத்திரமித்தி உச்சதே. அதுல முக்தமானது கையிலிருந்து விட்டுப்பட்டு போறதுக்கு பேரு அஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கையிலிருந்து விடுபடாம நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது சஸ்திரம்னு பேரு, அஸ்திரம் சஸ்திரம் இதுதான் வித்தியாசம். அஸ்திர சஸ்திர வித்யா அப்படிங்கிறானே, அஸ்திரம்னா கையிலிருந்து விட்டு போற ஆயுதங்களுக்கு, கையிலிருந்து விடுபடாத ஆயுதத்துக்கு சஸ்திரம் அப்படின்னு பேரு. ததபி பாக்ய வைஷ்ணவ பிராம வைஷ்ணவ பாசுபத பிராஜாபத்திய ஆக்னேயாதி பேதாது அநேக விதம். அந்த அஸ்திர சஸ்திரமும் கூட பல வகைப்பட்டது. பிரம்மாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், பிரஜாபதி ஆஸ்திரம், அதே மாதிரி ஆக்னேயாஸ்திரம், அக்னியாஸ்திரம், அதே மாதிரி பல வகைப்பட்டதா இருக்கு. ஆக்னேயாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் பல வகையான அஸ்திரங்கள் இருக்கு. என்ன அந்தந்த இன்னைக்கு காலத்துல நாம வந்து ஒரு ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணும்போது அதுல ஒரு விஷயமும் இல்ல, குண்ட தூக்கி அந்த ஓட்டையில சொல்லுகிறோம், முடிஞ்சு போச்சு, ஷூட் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா அந்த காலத்து இதெல்லாம் இல்ல, மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தது. மந்திரம் மூலியமா இந்த பிரஜாபத்தி ஆஸ்திரமோ இல்ல பிரம்மாஸ்திரமோ இதெல்லாம் வந்து மந்திரங்கள், ஒரு ஒரு மந்திரத்தினால மந்திர சக்தினால் அடையப்படுறது. அந்த மந்திர சக்தியோட பிரயோகம் பண்ணினால்தான், இதுதான் அவனுக்கு ஆச்சு, யாருக்கு, கர்ணனுக்கு ஆச்சு, உனக்கு இந்த மந்திரம் எல்லாம் பிரயோகம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சாபம் கொடுத்தாரு அவரோட குரு. நீ சத்திரியன்னு பொய் சொல்லி என்கிட்ட கத்துட்ட, நீ அந்த மாதிரி இந்த மாதிரி பொய் சொன்னதுனால நான் வந்து உனக்கு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. அப்படி இல்ல பிராமணன் போய் சொல்லி சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம். அப்படி அந்த மாதிரி அந்த மந்திரங்கள் தான் முக்கியம் அங்க, அந்த மந்திரத்தோட பிரயோகம் அங்க முக்கியம். அதனால இந்த மாதிரி பல வகையான மந்திரங்கள் இருக்கு, எந்திரங்கள் இருக்கு, எந்திரங்கள் அஸ்திர சத்தங்கள் இருக்கு அப்படின்ட்டு சரி பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.